ಮನಃಪ್ರಾಂಶೋ ಅಮೋಘಸೃಜಿರ್ಜಿತ ಅತೀಂದ್ರ ಸಂಗ್ರಹ ಸರ್ಗೋ ಧೃತಾತ್ಮ ನಿಯಮೋ ಯಮಃ. ದಿವ್ಯಮಾನ ನಾಮಕ್ಕಳ್ ಪ್ರಧಾನಿಯ ನಾಮಕ್ಕಳ್, ಅದರ ಊರ್ಜಿತ ವರೆಕ್ಕೆ ಪಾತ್ರಕ್ಕೋ ಊರ್ಜಿತಹಾಂಗ್ರ ನಾಮ 156 ನಾಮ. ஊர்ஜிதான பலவான் அர்த்தம், பலத்தினுடைய பிரகர்த்தம், அத்தியதிகமான ஒரு பலம். பலம்னு சொன்னாலே நமக்கு இந்திரனை தான் ஞாபகம் வரணும். ஏன்னா வேதங்கள்ல பலவானா இருக்கிறவன் அப்படின்னு சொன்னாலே இந்திரன் இருக்குது. அதிகமான யாகங்கள் பண்ணினவர், அதிகமாக போற்றப்படுபவர், அதிகமான பலசாலி, இவைகள்லாம் இந்திரன்னு வேதத்துல பிரசித்தம். ஆனா அந்த இந்திரனுக்கு வந்ததான ஒரு பலமானது மகாவிஷ்ணு கொடுத்ததான பலம், சுவாபாவிகமானது இல்லை. அந்த பலமானது பகவத் அனுகிரகத்தினால் அவருக்கு கிடைத்தது. அந்த பகவானுக்கு இருக்கக்கூடியதான பலமானது சுவாபாவிகமான பலம். அதனால தான் இவருக்கு ஊர்ஜிதஹானது. ஊர்ஜிதம்னு சொன்னாலே எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கக்கூடியது, சகல பதார்த்தங்களும் ஓரிடத்துல வந்து நிக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு ஊர்ஜிதம். இந்த ஊர்ஜிதம்ங்கிற பதத்துக்கு நம்ம ஊர்க அப்படின்னு வேதங்கள் சொல்றது. ஊர்க பகவா ஊர்ஜோவரு அப்படின்னு அர்த்தவாதங்கள் சொல்றது. இந்த யாகங்களுக்கு யூபம்னு ஒண்ணு பண்ணணும், அந்த யூபத்துல தான் பசுவை கட்டணும். அந்த யூபமானது காதிரோ யூபோ பவதி அப்படின்னு கருங்காலி மரத்தினால பண்ணுங்க, இல்லைன்னா அத்தி மரத்தினால பண்ணுங்க அப்படின்னு. இந்த அத்திங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு மரம், ரொம்ப கடினமான மரம். அதனுடைய பழங்கள்லாம் இருக்க பார்த்தால அத்தி பழம் ரொம்ப நல்லது, ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அத்தி பழம் முழுக்க ஒரே புழுவாக இருக்கும். அத்தி காயும் நல்லது. இந்த அத்தி காயை பசுமாட்டுக்களுக்கு கொடுப்பா, அதுக்கு தெரியாம முடி இடி உள்ள போயிடுதுன்னு வச்சுங்களேன், அந்த பசுமாட்டுக்கு வயிற்றால போயிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றது தான், ஏன்னா அந்த சரீரத்துக்கு இம்மிடியேட்டா பலத்தை கொடுக்கணும். நான் அந்த தினம் வயிற்றால போச்சுன்னா அதுக்கு சக்தியெல்லாம் போயிடும். அது இல்லாம இந்த அத்தி காயை கொடுத்தடையானால் அதனுடைய சக்தி மறுபடியும் வந்துடும். அதே போலயே அத்தி பழமானது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் உடம்புக்கு. அத காயா இருக்கும் பொழுது அதுல புழு விழாம ஓட்ட போடாதான இதை எடுத்து அதை பழுக்க வச்சு அதை சரி பண்ணி பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்ல விற்கிறோம். அதனாலதான் அத்தி பழம் ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. அந்த அத்தி மரம் இருக்க பார்த்தால அதனாலதான் இந்த யஜ்ஞாயுதங்களை பண்றது. யஜ்ஞாயுதம்னு சொன்னா சுருக்கு சுருபம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் அத்தி மரத்தினால பண்ணுவார். அந்த அத்தி மரத்தினால பண்ணிருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அது வெறுமன மரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்ல, அதை உபயோகப்படுத்தினதான இந்த மனுஷனுடைய சரீரத்துக்கும் பலம் வரும். அதனாலதான் அந்த அத்திகள் ரொம்ப விசேஷம். அதுக்கு ஊருக்குன்னு பேரா பலம்னு பேர். அந்த பலத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிறவர் எங்க மகாவிஷ்ணு. அதனால அத்தி மரத்த ரூபமா இருந்து கொண்டு எல்லாத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவர். ஆகையால் பல பிரகர்ஷாலிந்த்வார், அத்தியந்த பலத்தினுடைய ஹையஸ்ட் லெவல் எங்க இருக்க மகாவிஷ்ணு இருக்கிறார். அவர் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு மலையை தூக்கி இருக்கார். ஆதிசேஷனா இருந்து கொண்டு எல்லா உலகங்களையும் தான் தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டு தூக்கிட்டு இருக்கார். மகாவிஷ்ணுவுக்கு தானே இருந்து கொண்டு தான் அவருக்கு அவரையே தாங்கிக் கொண்டிருக்கார். இப்படி எல்லா உயர்ந்ததான கர்மாக்களை எல்லாம் அவர் பண்ணி கொண்டிருக்கார். அதனால தான் அத்தியந்த பலசாலி. நேற்றுக்கு இந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லும் பொழுது வாமனாவதாரம் அதிகமாக சொல்லிட்டு இருந்தோம். இப்பொழுது அந்த வாமனாவதாரத்துல ஏற்பட்டதான சரித்திரங்களோட இந்திரனை குறித்து ரொம்ப சொன்னோம். இப்பொழுது என்ன சொல்றது, அந்த இந்திரனை விட தாண்டி இருக்கார். இதுல பலத்துல மட்டும் இல்ல, ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யாதிகளில் அது பார்க்கணும். இந்திரனுக்கும் அமித ஐஸ்வர்யம் இருக்க, அணிமாதி சித்திகள்லாம் உண்டு, எந்த செயலாவதும் பண்ணுவார். ஆனா அந்த செயல்களுக்கெல்லாம் அதிகமான சக்தியை கொடுத்தவர் எங்க பரமாத்மா. அதே போல வைராக்கியம், வைராக்கியமும் கோபம் இல்லாத ஒரு நிலை இருக்க பச்சல அது மகாவிஷ்ணு. ஒரு மகர்ஷி வரார், மகாவிஷ்ணுவை கெட்டி வதக்கிறார் அவருடைய இதயத்துல. ஒண்ணும் பண்ணல, சிரிச்சுண்டு அவரை காலை பிடிச்சாராம். அவரை காலை பிடிச்சு அவர் காலில் இருக்க கொடுக்குதான ஒரு கண்ணை பிடுங்கி விட்டார். என்ன சுவாமின்னர், சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வதச்சா இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன், இன்வாலண்டரி ரியாக்ஷன், திருப்பி அடிக்கணும்னு தோணும். ஆனா அதையும் ஜெயிச்சவர்னு காட்டுறது அப்படின்னா என்ன, எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய பேலன்ஸ் தவறாமல், தான் கோபத்தை சினத்தை அடையாமல், தான் தன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர், இப்படிப்பட்டதான உயர்ந்ததான செயல்கள் அவரிடத்துல இருக்கு. அதனால்தான் அவருக்கு அதீந்திரன்னு சொல்றோம். அதீத்ய இந்திரம் ஞான ஐஸ்வர்யாதிபி, ஞானத்தினாலையும், ஞானம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா இவர் ஞானநிதி, எல்லா ஞானமும் இங்கேதான் வருது. ஞானம் நமக்கு எப்படி வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஐம்புலன்கள்னால வருதுன்னு நம்ம நினைக்கிறோம், கண்ணால உருவத்தையும் காதால சொல்லையும் அதே போல நாக்கால சுவையும் தோளால ஸ்பர்சத்தையும் நாம் அறிக்கிறோம். ஆனா கண்ணுக்கு முன்னால் ஒரு குடத்தை பார்த்ததுமே நமக்கு இது குடங்கிற அறிவு எப்படி வருது? குடத்தினால வரணும் அப்படின்னு சொன்னா குடத்தை பார்க்கறதுக்கு முன்னாலேயே நமக்கு வரணும், அதனால குடத்தினால வரல. கண்ணால வருதுன்னு சொன்னா இந்த கண்ணானது எதை பார்க்கிறதோ அதனுடைய அறிவு வரணும் நமக்கு. காத்தை பார்த்தா அறிவு வருதோ, சுவைய பார்த்தா அறிவு வருதோ? இல்ல. சோ கண்ணால மட்டும் வரல, மனசுனால வரதான யோசனை பண்ணி பாருங்க. மனசுனால வரணுமையானால் இந்த மனசானது முழித்துக்கிற நல்லையும் சொப்னத்திலையும் வருது இருக்கு. ஆனா இந்த மனசுல சிலதுதான் அறியணுமே தவிர சிலது அறிய மாட்டேங்கிறோம், நிறைய விஷயங்கள் அறிய மாட்டேங்கிறோம். மனசு வேற எங்கேயோ இருந்ததையானால் எந்த பொருள் எதிர்க்க இருந்தாலும் அதையும் அறிய மாட்டேங்கிறோம். அப்ப மனசுன்னு சொல்ல முடியல. பிறகு ஆத்மான சொல்ல முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா ஆத்மா எப்பொழுதுமா இருக்கு, தூங்குற சமயத்துலதான் உங்களுக்கு ஆத்மா இருக்கு, அப்பவும் அறிவு வரலையே. அப்ப அறிவு எப்ப சார் வருது, எப்படி சார் வருது? அதான் பெரிய விஷயம். மனிதனுக்கு அவன் அறிவு எப்படி வருகிறது யோசனை பண்ணீங்கன்னா ஆத்மாவில அறிவு இருக்கு, அவருக்கு பிராஜ்ஞன்னு பேரு. பிராஜ்ஞன்னு பிரகர்ஷேன ஜ்ஞஹா பிராஜ்ஞா, பிரகர்ஷேன அஜ்ஞஹான்னு பிரிக்கப்படாது. பிரகர்ஷேன ஜ்ஞா சுவார்த்தே அன்பிரத்திய ராட்சத வாயதா அப்படின்னு சொல்ற மாதிரி, ரட்சையேவ ராட்சதா வயையேவ வாயதான்னு சொல்ற மாதிரி பிரஜையேவ பிராஜ்ஞா, அறிவு கட்டியா இருக்கு. அந்த அறிவானது புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்பொழுது அந்த புத்திக்கு அறியும் தன்மை வருது. சக்கரை சக்கரை டப்பாவிலேயே இருந்தா திதிக்காது சுவாமி, அந்த சக்கரையானது உங்க நாக்கலை விழணும், நாக்கில் விழுந்தா அதுக்கப்புறம் தான் திதிக்கும். அதே சக்கரையை நீங்க கையில வச்சுருந்தா திதிக்காது, வேற எங்க வச்சிருந்தாலும் திதிக்காது, அது நாக்கில் விழுந்தா தான் திதிக்கும். ஆனா அந்த சக்கரைக்கு திதிக்கும் தன்மை எப்படி வந்தது? அது ஸ்வபாவ சித்தம். அதே போலயே ஆத்மாவுக்கு ஸ்வபாவ சித்தமாக அறிவு இருக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா வேதம் சொல்றோம். அறிவு வடிவமாக ஆத்மா இருக்கிறார், அறிவு வடிவமாக இருந்த போதிலும் அந்த அறிவை நாம் அறிய முடியாது, அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அவர். அந்த அறிவு ஸ்வரூபத்தை நாம் அறிய முடியாது. ஆனா அவரால் கடபடாதிகள்னா அறியணுமே ஆனால் அவர் புத்தியோட சேரணும். புத்தியோட எப்படி சேருவார்? புத்தியில பிரதிபலித்தார். கண்ணாடியோட நீங்க சேர்றேன்னா கண்ணாடிக்கு முன்னால் நின்னுன்னா உங்க ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் வரும். அதே போலயே அந்த ஆத்மா அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் புத்தியில வரும் பொழுது புத்தி எல்லாவற்றையும் அறிகிறது. அந்த அறிகிறதுங்கிற ப்ராசஸுக்கு புத்தி விருத்தின்னு சொன்னேன். அறிகிறதுங்கிறத வழியிறதுக்கு பார்த்தா எப்படி அறிகிறது? விருத்தியினார அறிகிறது. இந்த விருத்தியை தான் நம்ம சாதாரணமாக அறிவு அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம் லோகத்தில். நியாயமாக இந்த விருத்திக்கும் பேசிட்டா இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம். அந்த ஞானமானது ஸ்வரூபமாக பரமாத்மா இருக்கிறார். சர்வாணி ரூபாணி விசித்ய தீர நாமானி கிருத்வாபிவதன்யதாஸ்தே அப்படின்னு வேதம் சொல்லும். சர்வாணி ரூபாணி உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா உருவங்களையும் எல்லா பேர்களையும் விசித்தியா பிரித்து உண்டு பண்ணி தீரஹா நாமா நிகரத்வா ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் அப்படின்னு பண்ணி அவர் ஆஸ்தே ஆனந்தமாக இருக்கிறார். ஆகையால் இவைகள்லாம் பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் பரமாத்மா. ஆகையால் ஞானத்தினாலேயோ வைராக்கியத்தினாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் எந்த மகாலட்சுமி தாயாரை சேவிக்கிறாளோ அந்த மகாலட்சுமி தாயாரே வரித்து அவரை கல்யாணம் பண்ணிருக்க. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம் எவ்வளோ ஒரு வசதி இருக்கணும் பாருங்கள். அப்படிப்பட்டதான அவர் அது ஸ்வபாவ சித்தமாக இருக்கு. ஸ்வபாவமாக சித்தமாக இருக்கிறதும் இன்னொருத்தருந்து வாங்கினதும் வித்தியாசம் இருக்கு. அத்தாரிட்டி வெஸ்டட் அத்தாரிட்டி இல்லை. ஒரு உத்தியோகத்தில் இருக்கார், பெரிய உத்தியோகத்தில் இருக்கார், ஜெனரல் மேனேஜர்னு இருக்கார். அவருக்கு என்ன ஒரு அந்த உத்தியோகத்தில் இருக்கிற பர்யந்தம் அந்த பவர்ஸ் கொடுத்துருக்கார். ரிட்டையர் ஆன பிறகு அந்த பவர்ஸ் கிடையாது. அதில் இருக்கிற பர்யந்தம் அங்கே அந்த அத்தாரிட்டி வெஸ்டட், அது வரைக்கும் இருக்கு, அவ்வளோதான். அதே போலயே நீங்கள் ஒரு பொருளை காசை கொடுத்து வாங்கியிருக்க, அப்போ என்ன அதுக்கு ஓனர்ஷிப் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம், யாருக்காவது கொடுக்கலாம், உழைச்சி போடலாம், திருப்பதி உண்டியிலையாவும் போடலாம், யாரையும் உங்களை ஒன்றும் கேட்க முடியும். இது என்ன ரைட் பை ஓனர்ஷிப். ஆனால் அவைகள் எல்லாமே காசுனால வாங்கினது ஒன்று, அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டதான அத்தாரிட்டி ஒன்று. இன்னொன்று இருக்கு, இவர் சங்கீதத்தில் அத்தாரிட்டி தரணும். இது யாராவது எடுத்துன்னு போக முடியுமோ? இல்லை இதை காசு கொடுத்து வாங்க முடியுமோ? அது உழைச்சி சம்பாதிக்கும், அது பகவத் அனுகிரகம். இந்த தேர்ட் அத்தாரிட்டி இருக்க பதில இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று கம்யூனிசம் நாசம் பண்ணிட்டு எது இந்த காசெல்லாம் வாங்கிக்கிறதுக்குள்ள ஓனர்ஷிப் எல்லாம் கம்யூனிசம் நாசம் பண்ணிட்டு இந்த வெஸ்டர்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்ச நாள் ஆனால் தானாக போயிடுறது, உத்தரவு பண்ண மாட்டான், ரிட்டையர் ஆகிடுச்சுன்னா போயாச்சு, அவ்வளோதான். ஆனால் மூணாவது அத்தாரிட்டி இருக்க, இதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தான் பகவத் ஸ்வரூபம். இந்த ஜானமானது பகவத் ஸ்வரூபம். அதனால் ஸ்வபாவசி தைரிஜி அதீந்திரா. இப்போ ஊர்ஜிதா அதீந்திரா என்று ரெண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சங்கிரஹா, சங்கிரகம் அப்படின்னா சம்மரின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறா ரொம்ப பேர். இது சங்கிரகம் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே சங்கிரகம்னா அப்படி இல்லை, எல்லாவற்றையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். எதோ வாகிமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி எத் பிரயந்தி அபிதம் விதந்தி. அந்த இடத்துல பார்க்கணும், எத் பிரயந்தி போட்டா போறாதோ, எது அழுகின்றனவோ வரும். அபிதம் விதந்தி, அழுகிறது மட்டும் இல்லாமல் அவருடன் உண்ணாம போறதும். இது ரொம்ப பேர் எத்தனையோ தரம் கேட்டிருக்கோம் இந்த ஸ்ருதியை, ஆனால் அது கவனிக்கல. எதோவா இமானி பூதானி ஜாரிந்து, யார் இடத்துல இத்தனை பிராணிகளும் உண்டானவோ, யாரால் நிற்கிறதோ, யாரால் அழியது, யாரிடத்தில் அழியிறதும் நல்லா இருக்கு. அழிகிற பொருள்கள்லாம் வேற எங்கேயோ போயிடல சார், மண்ணிலிருந்து உண்டான குடமானது அழியும் பொழுது சில்லாக ஆறுது, அதை உடச்சல்னா பொடியாகுது, அதுக்கப்புறம் எங்கே போறது, மண்ணை தான் போச்சு. மண்ணிலிருந்து உண்டான பதாக மண்ணில் போறது, ஜலத்திலிருந்து உண்டாச்சு உப்பு, அதை எல்லாம் பண்ணி கடைசியில் ஜலத்தில் விட்டேன்னா என்ன, ஜலமாக போயிடுது. எந்த பதார்த்தம் எங்கிருந்து வந்ததோ அந்த பதார்த்தம் அங்கேயே அழியது, இன்னொரு இடத்துல அழியலை. ஒரு ஊரில் பிறந்தார் சார், ஊரெல்லாம் சுற்றினார் சார், கடைசியில் எங்கேயோ போய் பிராணனை விட்டார் சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எல்லா பொருளும் கடைசியில் எங்கே போய் சேர்றது, பரமாத்மா நடத்து தான் போய் சேரும். தேசம் இந்த இடம் அந்த இடம் இருக்கலாம், காலம் மாறலாம், ஆனால் பொருள் மட்டும் அவரிடத்துலேயே பிறந்து அவரிடத்துலேயே இருந்து அவரிடத்துலேயே. அதனால்தான் பரமாத்மாவுக்கு நாராயணன் என்று பெயர். எல்லா மனிதர்களும் சேரும் இடம், ஆகையால் வேற எங்கேயும் போகலை. நீங்கள் எப்பொழுதுமே பரமாத்மா இடத்துல தான் இருக்கேன், ஆனால் பரமாத்மாவை பார்க்கலை. அது என்ன பண்ணுறது, அந்த அவரிடத்துலேயே இருந்து அவர் பக்கத்திலேயே இருந்து அவரை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு வேற என்ன சொல்கிறது, அதான் அஞ்ஞானம்னு சொல்றது. இத்தனை வயசாச்சு தான் நான் இதை கவனிக்கலேன்னு, அதான் அஞ்ஞானம். இது அஞ்ஞானம் எண்ணிக்கை வந்தது என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பக்கத்திலேயே இருக்கு, ஆனால் நம்ம கவனிக்கலை. இதனால அதனால எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்கிறார், அதனால தான் அவருக்கு சங்கிரஹான்னு பேர். பாருங்க, சர்வேஷாம் பிரதிசம்ஹாரா சங்கிரஹா. சாதாரணமாக பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு சங்கிரகம்னு பேர். எல்லாம் சங்கிரகம் பண்ணியிருக்கார் சார் அப்படின்னு சொல்றோம். இங்க எப்படி சங்கிரகம்னா எல்லாவற்றையும் தன்னிடத்துல சேர்த்து வச்சுக்கிறார். சகல பதார்த்தங்களும் மனுஷன் மட்டும் இல்லை, தேவதைகளோ எட்டாளோ கிண்ணராளோ கெம்புருட்டாளோ பூச்சுக்களோ எல்லா பதார்த்தமும் கடைசியில் எங்கே போய் சேர்றது அவர் தான். அதனால்தான் கஜேந்திர மோட்சத்தை சொல்லும் பொழுது ஆதி மூலமேனு கூப்பிட்டார். எதற்ற எதிலிருந்து உலகங்கள் உண்டாச்சோ, எதனால் அதிக்கிறதோ, எங்கே லயத்தை அடையிறதோ, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அவர். ஆகையால் சங்கிரகா அப்படின்னு பரமாத்மாவுக்கு சங்கிரகான்னு பேர் சொல்லும். இதான அப்புறம் இன்னொரு பேர் சர்க்கா. இந்த பரமாத்மாவுடைய இன்னொரு பேர் என்ன? சர்க்கம்னு சொல்லணும். இந்த சர்க்கம்னு சொல்றத கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். சர்க்கம்னா உலகம், உலகத்தினுடைய படைப்பு அப்படிங்கிறோம். உலகம் ஏன் சார் பிறக்கணும்? உலகத்தினுடைய படைப்பை பகவான் ஏன் பண்ணணும்? எப்படி பண்ணின? பெரிய ஆச்சரியம். ஏன்னா லோகத்துல யாருக்கும் தெரியாத விஷயம். நாம் ஒரு பொருளை உண்டு பண்ணுகிறோம், உண்டு பண்றத பார்க்கிறோம். இந்த ரெண்டும் நம்ம பண்ணும் பொழுது இது மாதிரி உலகத்தை படைக்க முடியுமா என்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இப்ப நீங்க சாதாரணமா அதுல ஒரு ரொட்டி பண்றேன்னு வச்சுக்கோ. ரொட்டி பண்ணணும்னா பண்ணும்போது சொன்னா டக்கல் பண்ண முடியுமா? முடியாது. என்ன வேணும்? முதல்ல கோதுமை மாவு வேணும், பிசைறதுக்கு அதுல பாலோ தயிரோ இதோ ஜலமோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்புறம் தோசை கல் வேணும், நெருப்பு வேணும், அதை மாற்றி வைக்கிறதுக்கு அந்த குழவி வேணும், அது இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அது அதை சூடாக்கிறதுக்காக வேண்டியதான மற்ற பதார்த்தங்கள்லாம் வேணும். இத்தனையும் இருந்தால் தான் முடியும். இல்லை ஏதாவது ஒன்றும் இல்லை, தோசை கல் இல்லை சார் பண்ணுங்கன்னு சொன்னால் முடியுமா? இல்லை கோதுமை மாவு இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அரிசி மாவு இல்லை இந்த ரொட்டி பண்ண முடியுமோ? முடியாது. அப்போ இத்தனை பொருள் வேண்டி இருக்கு. அத்தனை பொருள் வேண்டி இருந்த போதிலும் அதை ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னு தெரியணும். அதான் அபரோட்சானிகீர்த்தா கிருதிமத்துவம். ஒரு செயலை எப்படி பண்ணணும் என்கிறது நன்னா தெரிஞ்சிருக்கணும். அதை பண்ணணும் எனக்கூடியதான ஆசை இருக்கணும். அதற்கு பிறகு ஆக்சுவலாக பண்ணக்கூடியதான ஒரு செயலும் அவர்களுக்கு. இந்த மூணும் இருந்தால் தான் ஒரு செயல் உண்டா? பகவான் இடத்துல இந்த மூணும் இருக்கா அப்படின்னு கேட்டா கிருதி சொல்றது சோகாமயதா. உலகத்தை படைக்கணும் என்கிற ஆசை உள்ளது, அவருக்கு ஆசை இருந்தது. ஸோ வந்த சிக்கியிருக்கா வந்து அவருக்கு அறிவு இருக்கா? எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜானம எந்தபா. அவருக்கு உலகத்தை படைக்கக்கூடியதான அறிவு இருக்கு. உலகத்தை பண்ணணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு. அதோட மட்டுமில்ல, தன்மனோ குருதா, உலகத்தை பண்ணினார் ஆக்சுவலா செயல் இருக்கு. இப்போ இத்தனையும் இருக்க பரமாத்மா, இவைகள்லாம் இருக்கிறதுனாலதான் பரமாத்மா உலகத்தை படைச்ச. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? இதுக்கா ஏதாவது ஒரு லாபம் இருக்க அவருக்கு? லாபம் இல்லைன்னு சொன்னேன்னா என்ன சொல்றது தெரியுமா? நான் பைத்தியமா பரமாத்மா பண்ண ஒரு லாபமும் இல்லாம ஒரு காரியத்தை பண்ணுவாரு சார் லோகத்துல? நாமே பண்றதில்லை, எல்லாம் அறிந்தவரா அவர் ஏன் சார் பண்றார்? ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? முடியாது. சரி, ஆகையால் அவருக்கு பிரயோஜனம் இருக்குன்னு அவன் தான் பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னா அவன் பகவானே இல்லை சார். ஏண்டன்னார், ஒரு பிரயோஜனம் இருந்து அந்த பிரயோஜனத்துக்காக ஒரு செயலை பண்றவன் மனிதன். பரமாத்மாவுக்கும் பிரயோஜனம் வேணும்னு ஒரு செயல் பண்ணினார் அப்படின்னு சொன்னா இப்ப அவர் நித்திய திருப்தர் இல்லை. இதை பண்ணின பிறகுதான் அவருக்கு ஒரு ஆனந்தம் வருதுன்னு சொல்லுவோம். இப்ப என்ன சார் பண்ண முடியும்? இப்படி சொன்னா இப்படிங்கிறேள், அப்படி சொன்னா அப்படிங்கிறேள், எதற்காக உலகத்தை படைச்சார்? அதுவா கருணையினால் படைச்சார். என்ன கருணை அவருக்கு? உலகங்கள்ல இருக்கக்கூடியதான இந்த மனுஷாள்லாம் என்ன பண்ணினா புண்ணிய பாப கர்மாக்கள்லாம் பண்ணி அப்படி எல்லாத்திலையும் எல்லா கர்மாக்களையும் சேர்த்து வச்சுட்டான். இதை சேர்த்து வச்சுட்டதான மனுஷாளுக்கு புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு. என்னைக்காவது இவன் அந்த பரமாத்மாவனுடைய திருவடியை நாடுவானேயானால், அவரை அறிவாரையானால் ஒரு பிறவியில, அவன் மறுபடியும் இந்த சம்சாரத்துல இல்லாமல் அவன் முக்தியை பெறலாம். அதுக்கு தக்க மனுஷியால் இருக்க, அதுக்கு தகுந்ததான குவாலிஃபிகேஷன் இருக்கு. இவன் பண்றான் இல்லைன்னு வேற, இவனால முடியும். அப்படிப்பட்ட மனுஷியால் மாயையில மங்கி கிடக்கிறான். அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பம் கொடுத்து இந்த மானிட பிறவையை கொடுத்தேனே ஆனால் அப்ப என்ன பண்ணுவா, என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு 100 வருஷம் இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அவ நல்ல வழியில திரும்ப மாட்டாளா, திரும்பினாலே ஆனால் போரும். என்ன ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டேன்னா அப்புறம் உங்க மனசு வேற எங்கேயும் போகாது, அதை பார்க்காத பரியந்தம் மனசு இங்கேயும் அங்கேயும் சம்சாரத்துக்குள்ளேயே ஆத்துக்காரர் குழந்தைகள் அம்மா அப்பா அது இது காசு இப்படி சுத்திக்கொண்டே இருக்கும் மனசு, அது மனசனுடைய சுவாவம் அது. ஆனா என்னைக்காவது உங்க வாழ்க்கையில இது உயர்ந்ததான வழி, இதன் வழியாகத்தான் நாம் முன்னேறலாம் என்கிற விஷயம் அவன் அறிந்தானேயானால் பிறகு அந்த பகவானுடைய நாமாக்கள் அதனுடைய அர்த்தங்கள் வேதாந்தங்கள் இவைகள்லாம் வாசித்துக் கொண்டு இப்பிறவியிலேயே பரம்பொருளை அவன் அடைவான். ஆகையால் அதுக்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமோ இல்லையா, ஒரு மானிட பிறவின்னு ஒன்று கொடுக்கணுமோ இல்லையோ, அதற்காகத்தான் இந்த உலகத்தை படைச்சான். ஸோ உலகத்தை படைச்சது அவருக்கு ரொம்ப கஷ்டம்னு இல்லை, அவருக்கு ஒரு பிரயோஜனத்துக்காக இல்லை, ஆனால் உங்களுடைய நன்மைக்காக தான். பிராணி கர்மவசாது உலகத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகள் கர்மாக்களை பண்ணியிருக்கேன், அந்த கர்மாக்கு தகுந்ததான பலத்தை கொடுக்கணும், அவளுக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இப்படி வாழ்க்கையில் சில சமயத்தில் நமக்கு துன்பங்களும் வரதுண்டு. இந்த துன்பங்கள் வரும் பொழுதும் நாம் என்ன பண்ணோம், அந்த துன்பங்கள்னால பரமாத்மாவை அறிய பார்க்கணும். இப்படி அவருக்கு கொடுக்கறதுக்காக தான் உலகத்தை படைச்சார். உலகத்தை படைக்கணும்னு ஆரம்பித்தா நமக்கு சாதாரணமாக சொல்ற மாதிரி மற்ற பதார்த்தங்கள் இருக்கா, ஒரு பொருளை படைக்கணுமே ஆனால் நமக்கு நிறைய பதார்த்தங்கள் வந்து அதை ஒன்னா சேர்த்து புதுசான பதார்த்தத்தை கேட்கிறேன். ஒரு காஃபி பண்ணணுமே ஆனால் காஃபி பவுடர் வேணும், ஜலம் வேணும், அதை சூடு பண்றதுக்காக நெருப்பு வேணும், பாத்திரம் வேணும், பால் வேணும், சர்க்கரை வேணும், இத்தனையும் வேணும். இவைகள் இருந்தா தான் உங்களால பண்ண முடியும். உலகமெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால் அவர் ஏதாவது தன பதார்த்தம் இருந்ததோ, சதேவ சௌமியம் ஏகமேவாத்வித்தீயம், ஒரு பொருளும் அவர் இடத்துல இல்லை, அவரது தான் இருக்கார். சரி, ஒரு புயவனானவன் பண்றான்னு சொன்னா அவனுக்கு கை கால் இருக்கு சார், அதனால மண்ணை பிச்சுகிறார், ஏதோ ஒண்ணு பண்றாருனா இவருக்கு கை கால் இருக்கா, அபாணி பாதோ ஜவனோ கிரகிதா பத்திய கர்ணா, கையை கால கண்ண முக்க ஒண்ணும் கிடையாது. எப்படி சார் உலகத்தை பண்ணுவேன் சொல்லுங்க பாக்கலாம். மூலப்பொருளும் கிடையாது, சாதனங்களும் கிடையாது, அவருக்கோ சரீரமும் கிடையாது, எப்படி உலகத்தை பண்ணினார்? அதனாலதான் அவருக்கு தர்க்காது. அவர் என்ன பண்ணினார், சோகாமயதா பபுத்யாம் பிரஜாயேயா, அவர் நினைத்தார், என்ன நினைத்தார், நானே பலவாக மாறுவேன், நான் என்னை மாற்றுவதற்கு வேறொருவரும் இல்லை, நானே பலவாக மாறுவேன். தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தானே உலகமாக மாறினார். சோ உலகம்ங்கிறது என்ன, அவரே தங்கம் எப்படி செங்கிலியாகவும் வளையாகவும் மாறியிருக்கோ அதே போலயே பரமாத்மா உலகமாக மாறினார். அப்ப உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் என்ன, பரமாத்மா தான். அணுவோ ரணியா அன்மாதோ மகியா ஆத்மஜந்தோ நீதோ குஹாயாம், எல்லாமும் பரமாத்மாவாக மாறினார். ஆனா பரமாத்மா மாறின பிறகு என்ன பண்ணினார், தானே தன்னுடைய சைத்தன்ய வடிவமாக இவைகளுக்குள்ள பூந்துண்டார். இதுதான் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ அத்தியாயம், முதல்ல க்ஷேத்திரம் பிறகு அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள அவரும் பூந்துண்டார். இப்படி உலகங்கள்லாம் படைக்கப்பட்டது. இப்ப உலகத்துக்கு உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, நிமித்த காரணம் மண்ணை குடமாக ஆக்கினது யாரே, குயவன். அதே போல உலகமாக ஆக்கினது யாரு, தானே பரமாத்மா. உலகமாக மாறுவதற்கு மூலப்பொருள் யாரு, பரமாத்மா. ஆகையால் மூலப்பொருளும் அவர் தான், மாத்தினவரும் அவர் தான். அந்த மாற்றுறதுக்கு அவர் தனியாக வேற ஒன்றும் முயற்சியோ வேற ஒரு சாதனமும் இல்லை, தனக்கு தானா மாறினார். கயர் எப்படி தானா பாம்பாக காணப்பட்டதோ, கிழிஞ்சன அந்த வெள்ளியாக காணப்பட்டதோ, அதே விதமாக உலகமானது பரமாத்மாவாக, பரமாத்மாவானது உலகமாக காணப்பட்டது. நீங்க ஒண்டியா தூங்குறேன், தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, பக்கத்துல திடீர்னு சொப்பனத்துல எத்தனையோ பதார்த்தங்கள்லாம் காணப்படுறது, அந்த பதார்த்தங்கள் மாதிரி உலகமா சார், அதே மாதிரி தான். அப்படி இல்லையே சார், முழிச்சுட்டா ஒரு பதார்த்தமும் இல்லையே சார், இங்க நீங்க முழிச்சுக்கல, இங்க என்னன்னா முழிச்சுக்கல. அனாதி மாயையா துப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே, அனாதிகாலமா தூங்கிட்டே நான் முழிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா இவன் தூங்கிட்டே இருக்கிற காலத்துல ஒரு சொப்னம் வருது, அந்த சொப்னத்துல அவன் தூங்கல சார், சொப்னத்துல முழிச்சுட்டு இருக்கான். முழிச்சுட்டு மோட்டார் சைக்கிள்ல அப்படியே மோட்டர் ரோட்ல போயிட்டே இருக்கான். அவன் தான் தூங்கிட்டு தானே இருக்கேன்னு. தூங்கிட்டு இருந்தாலும் அவன் சொப்பனத்தை முழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப தனக்கு சொப்பனத்திலையும் தூங்குற போல வந்தானே, அவன் நிஜமா தூங்குமா தூங்கணும்? இங்கதான் தூங்கிட்டு வழிகிறான், சொப்பனத்திலையும் தூங்கணுமா என்ன? அப்படி வராது. அப்ப விவகாரம் என்ன? அவன் முழித்து கொண்டிருந்த போதிலும், தூங்கி கொண்டிருந்த போதிலும் முழித்து கொண்டிருக்கா போல நினைக்கிறான், கருதுகிறான். அதே போலதான் பிரம்ம விஷயத்துல நாம தூங்கிட்டு இருக்கோம். எத்தனை குரு சொன்னாலும் உபரிஷ்டர்கள் சொன்னாலும் நாம் அதை பார்க்கலை, அதை பார்க்க முடியலை. அதை பார்ப்பதற்காகத்தான் பகவான் இவ்வுலகத்தை தயார் பண்ணினார். ஆகையா உலகத்துக்கு உபாதான காரணமும் அவர் தான், நிமித்த காரணமும் அவர் தான். யார் உலகத்தை படைத்தாரோ அவரும் பரமாத்மா தான். எது உலகமாக மாறித்தோ அதுவும் பரமாத்மா தான். ஆகையால் சுருஜதே அனேனா இது சர்க்கா அப்படிங்கிறது, அதனாலையும் இது சுருஜதே இது சர்க்கா, ரெண்டும் ஒரு சர்க்கஹாங்கிறதுக்கு ரெண்டு. ஆகையால் என்ன? அவர் அபின்ன நிமித்த உபாதானம் சுருஜரூபதையா சர்க்கஹேதுத்வாத்வா சர்க்கா பரமாத்மா. பாருங்க, வேதாந்த நாமங்கள் வரும் பொழுது உபனிஷத்தில் இருக்கிற தத்துவத்தை அப்படியே சொல்றார். அதே போல சில சமயத்துல அதுக்கு உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான தத்துவத்தை புராணத்துல வரும் பொழுது அதுக்கு தகுந்தா போல சொல்றார். வேதத்தில் இருக்கிற நாமாக்கள் தான் எல்லாமே. உபனிஷத் பாகத்தில் இருக்கிற நாமாக்கள் வரும் பொழுது அவைகள்லாம் வேதாந்தபரமா இருக்கும். கர்மகாண்டத்தில் இருக்கிற நாமாக்கள் வரும் பொழுது அது பௌராணிகமாக இருக்கும். அது அமைச்சர். அதுக்கப்புறம் திருதாத்மா நியமோ யமஹா, திருதாத்மா ஏகரூபேண ஜன்மாதிரஹிததையா திருதா ஆத்மா ஏனா, ஒரே உருவமா இருந்து கொண்டிருக்க அவருக்கு பிறவி இருப்பு பிறவி அழிதல் என்கிறது கிடையாது. அந்தந்த உருவம் எடுத்துக்கும் பொழுது அந்தந்த உருவத்துக்கு பிறவி இருக்கலாம், அந்த உருவத்துக்கு அழிவு இருக்கலாம். ராமாவதாரமாக பிறந்தார், ராமனாக பிறந்தார். எதற்காக ராமனா பிறந்தார்? ராவண கும்பகர்ணாதிகள் அழிக்கணும், இது ஒரு சாதாரண தாரம். ஆனா லோகத்தில் இருக்கக்கூடியதாலும் ஜனங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுங்கிறதுதான் நிஜமான காரணம். ராமனா அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணின பிறகு அவர் எல்லா படிப்பையும் குருமுகமாக வாசித்தார். அதுக்காக அப்பாவுடைய வார்த்தைக்காக பக்க இதுக்கு காட்டுக்கு போனார். காட்டுக்கு போறதுங்கிற ஒரு வியாதி, அங்க இருக்கக்கூடியதான மாற்றுகளை அனுகிரகம் பண்ணினார். மாற்றுகளுக்கெல்லாம் அரக்கர்கள் வந்து ரொம்ப தொந்தரவுபடுத்திட்டு இருந்தார். அதை சரி பண்ணணும்னு காட்டுக்கு போனார். மாற்றுகளுக்கு அந்த ராட்டதாரெல்லாம் அறக்காடெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் தனியா மாற்றுகளுக்கு நிம்மதியை கொடுத்தார். அதற்கு இந்த மாற்றுகள்லாம் தான் அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும்னு தப்பு பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு இந்த ஸ்வரூபத்தை காண்பித்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். பிறகு ராவண கும்பகர்ணாதிகள்லாம் அழித்து விட்டார். பிறகு தன்னுடைய ஊருக்கு வந்து தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிஜா, 11,000 வருஷம் அவர் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணினார். இந்த 11,000 வருஷமும் எப்படினார் இன்னைக்கு ராமராஜ்யம்னு சொல்லிட்டு இருக்கான். ராமராஜ்யம்னு என்னதுன்னு எனக்கு தெரியாது, வாசிக்கல வால்மீகி ராமாயணத்துல. ராமோ ராமோ ராமகிதே பிரதானா பபவன் கதா, ஒவ்வொருவரும் அதன் வாழ்க்கையில எது வந்த போதிலும் ராமன் மாதிரி இருக்கணும், ராமன் மாதிரி இருக்கணும்னு நினைத்தார். அப்படி ஜனங்களுக்கு அவ்யாஜமான ஒரு பிரியம் வந்தது. அந்த ராமன் எப்பொழுதுமே நமக்கு எந்த ஒரு கட்டம் வந்தாலும் சரி, ராமனை நினைத்தா போரும் கட்டம் போகும்னு நினைத்தவர்கள். அப்படி ராமனிடத்துல சொன்னா போரும் கட்டங்கள் போகும்னு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தாச்சு. கடைசியில் அந்த எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கணும்னு நினைச்சாரோ அத்தனை நாள் ஆயிடுது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த ராமனை இங்கிருந்து அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக யம தர்மராஜா வர, எல்லோருக்கும் இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போகணுமையானால் மனுஷியாளுக்கு யம தர்மராஜா வர. வரத்துக்கு முன்னாலேயே என்ன சொல்லியிருக்க, வெளியில இருந்து உள்ள யாரும் வரப்படாது, தனியா நம்ம பேசணும் அப்படிங்கிற. ராமன் என்ன பண்ணினா, அங்க இருக்கக்கூடியதான சென்ட்ரிய அனுப்பிச்சு லக்ஷ்மணன் அங்க இருக்க வச்சு, யார் வந்தாலும் அனுப்பாதே சரிங்கிற சந்தர்ப்பத்துல அப்பதான் பூர்வாசரும் வர்றார். முன்னாலேயும் தெரிஞ்சிருந்த வந்து என்ன சுவாமின்னார், உள்ள போகணும்னார். உள்ள போகப்படாது, ராஜா தனியா போயிட்டு இருக்கார் அப்படின்னு இவருக்கு தெரியும். இப்ப உள்ள அனுப்புறீரா இல்ல இந்த அயோத்தியில எரிஞ்சு போகும்படி சபை கிட்டமாங்கிறார் லட்சுமணன். பார்த்தார் உள்ள இவரை அனுப்பினேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ராமன் வந்து என்ன என்ன தலை எடுத்ததுன்னு சொல்வார். நான் உள்ள அனுப்பலன்னு வச்சுங்களேன் அயோத்தியம் முழுக்க எரிஞ்சு போயிடும். எது பெட்டர்னு பார்த்தார். இந்த மாதத்தில் அப்படியும் பண்ணிடுவார், வேற வழி இல்லை. ஆகையால என்ன பண்றதுன்னு சரி உள்ள பண்ணுவான்னு அனுப்பிட்டார். அனுப்பினதுமே உள்ள என்ன யமதர்மராஜாவும் ராமனும் பேசிட்டு இருக்கா, இவ்வளவு சமயம் ஆயிடுது வாங்கோ. சரின்னார் இவர் வந்தார். வந்ததுமே மாரதி வந்திருக்காரு வாங்கோன்னு சொல்லி அவர்கள் மரியாதை பண்ணி என்ன பண்ணினார், யமதர்மராஜா போயிட்டார் தன் காரியம் ஆயிடுச்சு. ஆனா வெளியில வர்றார் லட்சுமணன் பார்த்தார். இதை அனுப்பினீரே என்ன பண்றது வேண்டாம்னு சொன்னேன்னு. அதான் என்ன பண்றது இப்படிப்பட்டதான் இக்கட்டான சூழ்நிலை, அண்ணா வார்த்தையும் ராஜா வார்த்தையும் தாண்ட வேண்டியதான சூழ்நிலை வந்துருக்கு. ஏன்னா அயோத்தியில இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு வசதி இல்லவா? ஒரு லட்சுமணனை விட அவள்னா வசதி அப்படின்னு ராமன் பார்த்தாராம். இப்ப நீ பண்ணின காரியம் ரைட்டு, சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல நீ நடந்து கொண்டாய். இருந்தாலும் ராஜாஜ்ஞைய தாண்டினதுங்கிறது தப்பு தப்பு தானே. அதனால விவகாரம் என்ன, உனக்கு மரண சிக்ஷை இல்லாமல் இந்த தேசத்திலிருந்து வெளியில போயிடும் அப்படின்னு பகிஷ்கரணம் பண்ற. அப்ப லட்சுமணன் என்ன பண்றாரு தெரியுமா? அங்கிருந்து வந்து சரையு நதியில இறங்கி போறார். ராமன் சொல்றார் லட்சுமணன் இல்லாம ராமன் என்ன பிரயோஜனம்? இத்தனாடா எனக்கு விடாம பக்கத்திலேயே இருந்தார். இனிமேல நானும் கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் ஒரு தண்டோரை பட்டார். யார் யார் வைகுண்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறாளோ என்னோல வரலாம். எதற்காக? சரியு நதியில இறங்கி அப்படியே டைரக்டா வைகுண்டத்துக்கு போலாம். எல்லாரும் படிச்சவாதான், சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவாதான், பகவான் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு ஒத்தரும் வரலையா? என்ன ராமன் காலத்திலேயே அப்படி இருக்கணுமே ஆனால் நம்ம சொல்லணும் வால்மீகி ராமாயணம் ஏண்டானா அவாவாளுக்கு அவாவாளுடைய சரீரத்துல ஒரு அபிமானம். நான் போன பிறகு சொர்க்கலோகம் வரட்டேன் சார், அது ரைட்டு. இப்ப நான் போக தயாரா இல்லைண்ட விவகாரம். கடைசி சுமந்திரனை உட்பட அங்கே இருந்துவிட்டான். ராமன் மட்டும் போனார். பரத சந்திரத்தினால் போனா அந்த நாலு பேருக்கும் அப்படியே வைகுண்ட லோகத்தில் அப்படியே. இப்படி ஒரு இடத்துல பிறந்த வாளுக்கு ஒரு உருவம் எடுத்துட்ட வாளுக்கு ஒரு அழிவு என்கிறது. அதே போலயே ராமன் என்ன பண்ணினார், வாலியை வதம் பண்ணும் பொழுது வாலிக்கு பின்னால் இருந்த வாலியை பார்க்காமல் வாலிக்கு மேல பாணத்தப்பட்டார். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வாலிக்கே ராமன் சொல்லிவிட்டார். நம்ம சொல்லப்படாது. ஏன்னா அவா ரெண்டு பேரும் யார் சண்டை போட்டுக்கிறாளோ அவா சாட்டிஸ்ஃபைட். நடுவில் நீரும் நானே விவகாரம் என்னன்னா அவ்வாலிக்கு ஒரு வரம் உண்டு. ஏன்னா அவர் எதிர்க்க யார் பார்க்கிறாளோ யுத்தத்துல அவருடைய பலத்துல பாதி பலம் அங்கே போயிடும். வாலிக்கு முன்னாலேயே ஒரு பலம் இருக்கு. இப்ப இன்னொரு வியக்தியை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன ஆச்சுன்னர், இந்த பலத்துல இந்த எதிராளிய பலத்துல பாதி பலம் அவருக்கு போயிடும். அப்ப யார் ஜெயிப்பார்? விவகாரம் என்ன ஆயிடுது? இப்படி ஆயிடுச்சு. அதனால வாலிய நேரா போய் ஜெயிக்கிறதுங்கிறது ஆகாத காட்சி. ஏன்னா அப்படி வரத்தை பெற்றிருக்கார். அதோட மட்டும் இல்லாமல் சமானமாக போனால் ராமனை பார்த்துட்டானால் சரணாகதி பண்ணிவிடுவான். சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஏன்னா ராமனுடைய ஸ்வபாவம் இந்த ஸ்வரூபத்தை பார்த்தவா எல்லாருக்கும் அந்த ராமனிடத்துல நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். நமஸ்காரம் பண்ணியாச்சுன்னா இனிமேல கொல்ல முடியாது. கொல்ல முடியலன்னு என்னாச்சுன்னா இனிமேல சுத்ரீவனுக்கு இப்படி ராஜ்யத்தை கட்டுறது வழி இல்லை. ஸோ அதுக்காக பின்னால் அடித்து கொண்டார். இது கொன்ன பிறகு அங்க இருக்க தர்மசாஸ்திரம் அப்புறம் தெரிஞ்சுதான், நீர் எப்படி பண்றீங்களோ அதனுடைய விளைவை ஒரு நாள் அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா நீங்க மானிட பிறவி. மற்ற பிறவிகள் இருந்தா எப்படியாவது இருந்தாலும் பரவாயில்ல, மானிட பிறவியில யார் எதை செய்கிறானோ அதனுடைய விளைவை அவன் அனுபவிச்சுத்தான் ஆகணும். கர்மாவானது அவனை விடாது. சோ நான் மானிடனா இருக்கேன், நான் மகாவிஷ்ணுவா இருக்கலாம் அது வேற, ஆனா மானிட பிறவியை எடுத்துட்டு இருக்கேன். மானிட பிறவிக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். வழி என்னன்னா இத பின்னால அடிச்சதுனால இதனுடைய விளைவு அடுத்தல பின்னால ஒரு ஜென்மாவில இவருக்கு என்ன ஆகுனா அந்த சரீரத்துல தனக்கு தெரியாம தன்னை கொண்டு சொன்ன தன் மேல அம்ப போட்டு தான் பண்ணணும். இதற்காகத்தான் கிருஷ்ணாவதாரத்துல 128 வயசு தான் இருந்தார். அந்த ராமாவதாரத்துல 11000 வருஷம் பரிபாலனம் பண்ணினார். இங்க கரெக்டா 128 வயசு தான் இருந்தார். வேற பீஷ்மாச்சாரியர் 768 வயசு இருக்கார். அவர் 768 இயர்ஸ். இவர் 128 வருஷம் தான். டேட் இன் மகாபாரதான்னு ஒரு புத்தகம், யாரால எப்ப பார்க்கறா எத்தனை வருதா இவரெல்லாம் வரிசையே போட்டிருக்கு. வேலை இல்லாதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா தான். மகாபாரதத்துக்கு இதுக்காக வச்சுக்க கூடாது. ஆனா உத்தரவு தயார் பண்ணியிருக்கார். என்ன பண்றது, விவகாரம் என்னன்னா 128 வயசு ஆயிடுது. போரும் சார், அதுக்குள்ளேயே தான் பண்ண வேண்டியதான எல்லா செயலும் பண்ணிட்டார். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார். மற்ற விவகாரங்கள்லாம் சிசுபால தந்த பக்தாதிகள்லாம் கொண்டுட்டார். அத்த பிள்ளைகள் சிசுபாலனும் சரி தந்த பக்தனும் சரி ரெண்டு பேரும் கிருஷ்ணனுக்கு அத்த பிள்ளை தான். இருந்தாலும் விரோதத்தினால கொண்டு விட்டார். விவகாரம் ஆயிடுது. அதற்கு பிறகு தான் பண்ண வேண்டியது ஹஸ்தினாபுர சாம்ராஜ்யத்துல வசதியான ஒரு பதார்த்தம் தர்மபுத்திரனுக்கு வச்சுவிட்டார். இனிமேல் உலகங்கள்லாம் சேஃப். அப்படி இருக்கிற காலத்துல இனிமேல நாம் இருக்க வேண்டியது இல்லைன்னு நினைச்சுட்டு கிளம்பணும்னு பாக்குற மரத்துக்கு களையில படுத்துட்டு இருக்க. படுத்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு வேடன் வந்து இவர் கால் கட்டவரில் மட்டும் ஆட்டிட்டு இருக்காரு. சில பேருக்கு இது ஒரு வழி பாருங்க, அது ஒரு வழக்கம். கார் ஆட்டிட்டே இருப்பான், பெரிய வேடன் சொல்லுவான், கால் ஆட்டப்படாது வெறுமனை கால் ஆட்டப்படாது அப்படின்பா. வெறுமனே கால் ஆட்டிட்டே இருக்காரு அவர் பாட்டு. என்ன பண்ணீங்கன்னா இது ஒரு பாம்புன்னு நினைச்சுண்டு அங்கிருந்து அதை அடிக்கணுங்கிறதுக்காக ஒரு அம்பால அடிச்சது. அது கட்டவரில் போய் அடித்தது. அப்போ பார்த்துட்டு தான் தாக்குன்னு பிராண்ட விட்டார். தெரியாம அவர் ஏமாந்துட்டு இருக்கிற காலத்தில் அவருக்கு தெரியாம அடித்தான். இதே தான் தாக்கு நமக்கு இந்த சரீர. என்ன காது கட்டவரில் தான் பிராணம், பிராணம் அந்த வழியாகத்தானே உள்ள போயிருக்கு. இந்த ஆத்மாவானவர் தலை வழியாக உள்ள இறங்கியிருக்காராம். பிரபதாபியாம் பிராபதது அப்படிங்கிறது பிரச்சனைப்படுத்துல கால் கட்டவரில் என்னுடைய ஜீவம் இருக்கு. அதை அடித்ததுமே என்னாச்சு, சரி இந்த தாக்கில் பிராணம் விட்டுருவோன்னு விட்டுவிட்டார். அப்புறம் விட்ட பிறகு தேவதைகள்லாம் அங்கே பார்க்குறாளாம். இங்கே மனுஷ சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டார். வைகுண்ட லோகத்துக்கு வரலையேன்னார். இங்கேருந்து ட்ரெயின் ஏறினார் சார், அடுத்த நாள் ஃபோன் வரலை, இங்கேருந்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, அது இருக்கு வரலையேங்கிறார். ட்ரெயின் வந்து சேர்ந்துருந்தா வந்து சேர்ந்துருந்துட்டார். எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்ன இங்கேருந்து ஏறின ஆள் அந்த டெஸ்டினேஷன் போய் சேரலை, ட்ரெயின் மட்டும் போய் சேர்ந்துருக்கு, நடுவில் இறங்கிட்டாரா ஏதாச்சா என்ன ஆச்சு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தேவதைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு அவள் தேடினாள். பூலோகத்தில் வந்து வந்து பார்க்குறா, எங்கேயும் இல்லை, நடுவில் போகக்கூடிய வழி ஒன்றும் இல்லை, வைகுண்டத்தில் ஏகாந்தமாக இருக்க வரவே இல்லை, என்ன ஆச்சு அப்படிங்கும் பொழுது பகவான் சொல்கிறா, கவலைப்படாதீங்க, நான் பூலோகத்திலேயே இருக்கேன்ட்ட. அது எப்படி இருக்க முடியும் பூலோகத்தில் நீங்கள் அப்படின்னு சொன்னால், நான் சரீரத்தை தான் தியாகம் பண்ணினேன், நான் இந்த ஊரில் பாகவத கிரந்தமாக இருக்கேன். யார் யார் ஆசையில் பாகவதம் இருக்கோ, யார் பாகவதத்தை படிக்கிறாளோ அவளுடைய ஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்வரூபமானது ஜென்மாத்யத்யதொன்வயாதிஜலதர்த்தார்த்தேஷ்வவிக்யந்தராடு நினைத்த மாற்றத்தினால் மூலகமும் பொய்யாக ஆகிறதோ, அந்த அத்வைதாத்ம பாவம் உங்களுக்கு வருதோ, அப்படிப்பட்டதான் பரம் தீமகி அப்படின்னு பாகவத வடிவமாகவே பார்த்திருக்க அப்படின்னு நம்ம நாட்டு பாகவதத்தை தினந்தோறும் படிக்கணும், ராமாயணத்தை படிக்கணும். ஒன்றும் படிக்கலைன்னா ஆற்றுல புத்தகமாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி விடோ இல்லையோ, அந்த பாகவத ஸ்வரூபமாக வராயிட்டார். அப்படி ஒவ்வொரு உருவத்தை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உருவத்துக்கு அழிவு உண்டு, ஆனால் பரமாத்மாவுக்கு அழிவு இல்லை. அவர் எப்பொழுதுமே ஒரே ரூபம், அஜோ விசன்னவ்யயாத்மா பூதானாமாக திங்கதின் அப்படின்னு தான் பரவி இல்லை, அவ்வியமா இருக்கிறார். ஏகரூபேண ஜன்மாதி ரஹிதயா, ஒரே உருவமாக பிறவி மாறுதல் வளருதல் குன்னி போதல் அழிதல் இவைகள் ஒன்றும் கிடையாது அவருக்கு. திருதா ஆத்மா திருதாத்மா, ஒரே வடிவமாக எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறவர். உலகத்தில் இருக்கக்கூடியதான அவதாரங்கள்ல சின்னவர் பெரியவர் மாறினவர் இப்படி எல்லாம் இருக்கலாம், ஆனா அவருடைய உண்மையான சுரூபம் அது ஒரே மாதிரி இருக்கு. இது வரைக்கும் பிறகு நியமஹா ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேஷு பிரஜாக நியமயதி இது நியம. உலகத்துல உண்டு பண்ணிட்டா மட்டும் போறாது, அந்த உலகத்தை நாம் காக்கணும். ஏன்னா இந்த உலகமானது எதற்காக உண்டு பண்ணப்பட்டது? உலகத்துல இருக்கக்கூடியதான பிரஜைகளுக்கு அவளுக்கு எந்தெந்த சமயத்துல என்னென்ன சுகமோ துக்கமோ இவைகள் வருதோ அது வரணும், அதனால் அவ முன்னேறணும். வைராக்கியம் சுகத்தினாலையும் வரலாம், துக்கத்தினாலையும் வரலாம். துக்கத்தினால வைராக்கியம் சாதாரணமா வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில சமயத்துல அதிகமான சுகம் வரக்காலத்துல நமக்கு இது வேண்டாம், வைராக்கியமும் வரலாம். அப்படி சுக துக்கங்கள் மனுஷியாளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும், அது எப்பவும் போகப்படாது. அது போகணுமே ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், அதற்கு தக்கவாறு அநேக வியவஸ்தைகளை பண்ணி வச்சிருக்காரு. எப்படி? சூரியன், சந்திரன், அக்னி, யமன், பிரஜாபதி இப்படி தயாரிச்சிருக்காரு. சூரியன் சொன்னா நமக்கு சில நாள் தாங்க முடியல சார் வெயிலுக்கு. நெருப்பு எரிந்தா போல கையை சுட்டுறது, தக்கன்னு இவனுக்கு வைராக்கியம் வருது. இப்படி லோகத்துல மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டுன்னா இந்த மாதிரி என்ன மழை இப்படி அப்படின்னு தெளிச்சுக்கிறோம். ரொம்ப குளிரா இருந்தாலும் தாங்க முடியல மனுஷனுக்கு, இவைகள்லாம் வைராக்கியத்தை உண்டு பண்ண. ஆகையால் என்ன பண்ணினார், இதுக்கு தக்கவாறு இவைகள்லாம் தயார் பண்ணினார். அவெல்லாம் ஒழுங்கா அந்தந்த காரியத்தை பண்ணி கொண்டே இருக்கணும்னு நியமம் பண்ணியிருக்காரு. சூரியன்னு சொன்னா இன்னைக்கு காலமே 6:05 சூரியோதயமாகணும்னு 6:05 ஆகணும், எல்லாம் வேண்டான்னு சொல்ல முடியாது. கரெக்டா சூரியன் 6:05 ஆயிடும். அதே போல சாயங்காலம் 5:30 அஸ்தமனம் ஆயிடணும், ஒன்று சொல்ல முடியாது. சில ஊருக்கு போனேன் ஏன்னா ராத்திரி 7:30 ஆனாலும் வெளிச்சம் இருக்கும். என்னது இப்படி இது கேட்கிறார் சில சமயத்தில். அப்படி நார்வே முதலிய பிராந்தங்களுக்கு போனேன் ஏன்னா ஒரு 3 மாசம் ராத்திரியே வராது. என்ன சுவாமி அப்படின்னு அங்க இருக்கிறவாளுக்கு இது ஒரு பாடம், அதனால அவன் வந்து போறான். அதுக்காக தான் இல்லைன்னா நீங்களே அங்கே போயிருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிறவா இங்கே இருக்கலாம். அவளுக்கு இதன் வழியாக அவளுக்கு க்ஷேமம் ஏற்படணுங்கிறதுக்காக தான் தயார் பண்ணினார். ஆகையால் அந்தந்த பதார்த்தங்களை என்ன பண்ணினார், கரெக்டா அதை நடந்துக்கும்படி பண்றார். பகவான் என்ன பண்ணினா நியமனம் பண்ணியிருக்கார், சூரியனை இப்பதான் நீங்க உதிக்கணும், இத்தனை மணி நேரம் தான் இருக்கணும், இந்த சமயத்துக்கு அஸ்தமிச்சாகணும். ஏன் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அப்படி, இந்த சூரியன் வந்து ஒவ்வொரு திக்கிலையும் தனித்தனியா உதிக்கிறார், ஒவ்வொரு திக்கிலையும் அஸ்தமிக்கிறாருங்கிறது சாந்தோக்கியப்படுறது. நாம் எப்பொழுதும் கிழக்கில் உதிச்சு மேற்கில் அஸ்தமிக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். சில சமயத்துல ரிவர்ஸ்ல மேற்கில் அஸ்தமிச்சு கிழக்கில் உதிக்குமா, உத்தரத்துல உதிச்சு அசல் தட்சிணத்துல அர்த்தமிக்குமா, இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? அதோட மட்டும் இல்லாமல் இங்க எத்தனை நாளோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு நேரம் வாங்கி ஆகும் அப்படிங்கெல்லாம் சாந்தோக்கியத்துல விசாரமாக சொல்றது. இதுக்கு அந்தந்த பிராணிகளுடைய பண்ணினதான கர்மாவனால இப்படி ஏற்படும். அப்படி உலகத்தை நியமனம் பண்ணிட்டு இருக்க, நீர் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வரணும். ஏன்னா அவருடைய பரம தாத்பரியம் எங்க, மனுஷியாளுக்கு பக்தி வரணும், அவளுடைய வேதாந்தத்தை வாசிக்கணும், அதனால மோட்சத்தை அடையணும். ஸோ இவ்வளவு பெரிய உலகத்தை பண்றதுக்கும் அதை நியமனம் கண்ட்ரோல் பண்றதுக்கும் காரணம் அதான். அதனால இவ்வளவு கண்ட்ரோல் பண்றதுனால அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், நியமஹா. ஸ்வேஷு ஸ்வேஷு அதிகாரேடு, அவாவாட அந்தந்த அதிகாரத்தில் இந்திரன், அக்னி, யமன், சூரியன், பிரஜாபதி இவர்களுக்கு அந்தந்த அதிகாரத்தை கொடுத்து அந்தந்த நிலையில அவளை வச்சுருக்கார். இந்த நடுவுல யாரும் சூரியன் எனக்கு வேண்டாம் சார், நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்ல போறேன்னு சொல்ல முடியும். அதே போல அக்னி பகவான் நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன், எனக்கு வேற ப்ரொமோஷன் கொடுங்கலாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு அது வரைக்கும் ஜனங்களுக்கு ஆகணும்னு அவளுக்கு ஒவ்வொரு கல்பம் வரைக்கும் வச்சிருக்காரு. யாவது அதிகாரம் அவஸ்திதியே ஆதிகாரி காணாம் எனக்கூடியதான சூத்திரத்துல இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இவாளுக்கெல்லாம் நாம என்ன கர்மால பண்ணியிருக்கோம், என்ன உபாசனம் பண்ணியிருக்கோங்கிறதுலாம் அது கேட்கும். இந்த உபாசனம் பண்ணினால் அத்தனை வருஷங்கள் அங்கே உயர்ந்ததான ஒரு பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கேன், அதுக்கு தகுந்ததான சுகதுக்கங்கள்லாம் இருக்கு. அதோட மட்டும் இல்ல, அடுத்த பிறவி இல்லாதான பிரம்ம ஞானமும் உண்டு. இவாளுக்கெல்லாம் திக்பால காலத்துக்கு எல்லோருக்கும் பிரம்மஞானம், இந்திரன் பிரஜாபதியத்தை வச்சு பிரம்மஞானத்தை அடைந்தார். யமதர்மராஜா சொல்லவே வேண்டிய இல்ல, நசிகேதவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அக்னியாதி தேவதைகள் பிரம்மஜானிகள்னு சொல்றது. ஆகையால் இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஞானமும் உண்டு. ஞானம் இருந்த போதிலும் இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டும் இருக்கிறேன். அதுதான் அவியாத கருணம். நமக்கு கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் வந்ததுமே எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம கஷேமமா போயிடுவோம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி இல்லை. அவளுக்கு இவ்வளவு உயர்ந்ததான ஒரு பதவி இருந்த போதிலும், இவ்வளவு வசதிகள் இருந்த போதிலும், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும். அவ எப்படியாவது உயர்ந்ததான், தன்னை விட உயர்ந்தான்னு நிலைக்கு போறான் பார்க்கணும். இப்ப உபாசகாளா இருந்து அதிகார பதவியில இருக்கிறவா அங்கே இருந்துருக்க. ஆனா நீங்க ஞானத்தை அடைஞ்சடையானால் சீக்கிரமாகவே இந்த இந்த சரீரம் கீழ் விழுந்து அதுக்கப்புறம் விஜயமுக்தி அடைகிறீர்கள். ஆகையால் தேவதைகளோட வசதியான ஒரு சுரூபம் உங்களுக்கு. அதனால தான் தைத்தரிய உபநிடதத்தில் சொல்லும் பொழுது மனுஷ்யானந்தத்திலிருந்து ஆரம்பித்து பிரம்மானந்தம் வரைக்கும் கொண்டு போகுது. இந்த நடுவு தான் ஆஜான தேவர்கள், முக்தி மற்ற தேவர்கள், சுவாவ தேவர்கள் இவெல்லாம் இருந்துருக்காங்க. பிதிரு தேவதைகள், ஆஜான தேவதைகள், அதோட இல்லை கர்மதேவாள் இவாளா இருந்துட்டு இருக்க. இவாளை விட ஆனந்தத்தை விட ஆயிரம் மடங்கு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு உயர்ந்ததான பிறவி மானிட பிறவி. ஆனா இந்த மானிட பிறவியில மனுஷன் கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணிட்டு தெரியல. வேதன் சொல்றதுங்கிறவங்க தவிர மகன்கள் சொல்லியிருக்காளே தவிர அதை யார் படிக்கிற? நாளளவுல மனுஷன் கர்மாவை பண்றதை நிறுத்திவிட்டான். சுவாவமாக தான் எப்படி வாழணும் என்கிறது தெரியாமல் போயிடுது. லோகத்தில் இருக்கக்கூடியதான சுகங்கள் ஜாஸ்தி ஆயிடும். எது வேணும்னாலும் இப்ப ஒரு சுகம் வந்துருது, அதிகமான சுகம் வந்துருது. பழைய நாள்ல ரொம்ப கஷ்டப்படுவார், காசுக்கு கஷ்டப்படுவார், சாப்பாடுக்கு கஷ்டப்படுவார். அதனாலதான் ஜனங்கள் மற்றவர்களுக்கு கஷ்ட சந்தர்ப்பத்துல சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருந்தது. ஒரு வருஷம் முழுக்க பயிர் செலவு பண்ணுவார் சார், ஆனா நாளைக்கு அறுவடைன்னு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மழை வரும். ஒரு வருஷம் பண்ணியிருந்தான வேலையும் போச்சு, என்ன பண்ண முடியும்? அப்படி பகவானை நம்பிட்டு இருந்தார், பக்தியோடு இருந்துட்டு தான் நமக்கு எல்லாம் கை கூடணுமே கை கூடணுமே. இப்ப நீங்க இன்சூர் பண்றேன் போனா போச்சு சார், இப்ப ஆனந்தமா தூங்குறோம். என்னடா அஜன்னர் இது வந்தா மாதம் நாளைக்கு காலம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் அறுவடை பண்ணி வித்து எல்லாம் ஆனோம். மழை வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் லோன் போட்டுதான் அந்த லோன் கட்டல கிருஷ்ணார் பணம். என்னாச்சு விவகாரம் என்னன்னா, இப்படி வசதிகள் வந்ததுனால இவனுக்கு லௌகிகமான போகங்கள்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனுக்கு மற்றொருவருடைய கஷ்டம் இவனுக்கு அறியக்கூடியதான நிலையில இல்லை இவன். அதனால இவனுக்கு வைராக்கியம் வரல. நாளடவுல வைராக்கியம் வராமல் இருக்கிறதுக்கும் ஜனங்கள்லாம் வெளியில திருத்தறதுக்கும் காரணம் தான். மேலும் மேலும் வாழ்க்கையில சுகம் வர வர மற்றவனுக்கு என்ன கஷ்டம் படுறான்னு இன்னொருத்தனுடைய கஷ்டம் இவனுக்கு அறியாம போயிடுச்சு. ஆகையால் அப்படி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நியமனம் பண்ணியிருக்கார் இவைகளுக்கெல்லாம். அதற்கு பிறகு நியமனம் பண்றது மட்டும் இல்ல, நியமோ யமஹா. அடுத்தது இந்த யமஹான்னு சொன்னா என்ன அர்த்தம்? யமதர்மராஜான்னு அர்த்தம் இல்ல. இவர் என்ன பண்ணிருக்கார், ஒவ்வொருடைய மனுஷியனுடைய மனசுலையும் இருந்து கொண்டு அவனுடைய மனசை தூண்டி கொண்டிருக்கிறார். அந்த நியமயதே அந்த யமஹா. இப்ப காலமே ஒருத்தன் சந்தியாவந்தனம் பண்ணல, அவன் காரியத்தை பண்ணல, முதுகுல நாலு சவுக்கால அடி அடிச்சான்னு வச்சுக்கணும், எப்படி இருக்கும்? யாராவது தப்பு பண்ணுவானோ? ஒரு பொய் சொன்னதுமே படாலும் விழுல விழும் முதுகுல, என்ன ஆகும்? யாராவது பொய் சொல்லுவான்? இது தெரியாதா பகவானுக்கு? என்ன அவன் உலகத்துல அடி உதகிற போல அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான்னு தெரியாதா? பண்ணி விடலாமே, என்ன பண்ணி விடலாம். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவன் முக்தி அடைய மாட்டான். அவனை நல்ல வழியில வைக்கிறான் அவ்வளவுதான், அவன் முக்தி அடைய மாட்டான். முக்தி எப்ப அடையணும் சார்? அவனுக்கு பரமாத்மாவனுடைய அறிவு வரணும். அந்த அறிவு அவன் அறிந்தானே ஆனால் பிறகு அவனுடைய அஜ்ஞானம் போகும். அந்த அஜ்ஞானம் போன பிறகு அவன் க்ஷேமத்தை அடைவான். நீங்க அவனை பைக்கோர்ந்து வச்சடையானா அவனுக்கு கோபம்தான் வரும், அவனுக்கு சுவாதந்திரம் இல்லையே. ஆகையால் அவன் என்ன பண்ணான், பகவானுக்கு கோவிச்சுட்டு போறான். அவ்வளவுதான் விவகாரம். இன்னும் குரோதம் தான் ஜாஸ்தியானது, அவன் க்ஷேமத்தை அடைய மாட்டான். அயன் சேமத்தை அடையணுமே ஆனால் அவன் எப்படி பண்ணணும்? தானே நல்ல வழியை தேடணும். தானே நல்ல வழியை தேடணும்னா அவனுக்கு நல்ல வழியும் எந்த வழியும் காட்டக்கூடியதான ஒரு திறமை அவனுக்கு வரணும். அதனால என்ன பண்ணியிருக்க, ஒவ்வொருடைய இதயத்திலையும் பரமாத்மா உட்கார்ந்துருக்க. ஈஸ்வர சர்வபூதா நாம் திட்டதி, எல்லோருடைய இதயத்திலும் அவர் உட்கார்ந்துருக்க. உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க, சமயத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல எண்ணம் வருதோ அப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்க. கோயிலுக்கு போகணும் முதல்ல நினைச்சல சரி உற்சாகப்படுத்துறேன், அதே போல மற்ற விவகாரங்கள் பண்ணும்போது அதே அந்த விவகாரம் பண்ணிக்கொண்டே இருக்கு, அதை தடுக்கலை. நீங்க எப்படி பண்றீங்களோ பண்ணிட்டே இருக்கும். ஆனா சத்சங்கம்னு உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில எண்ணிக்காத சத்துக்களோட ஒரு சங்கம் கிடைச்சு. சத்துக்கள்னா யாரு? பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா, சர்வதாசகாலம் பகவத் சிந்தனையில இருக்கிறவா, அப்படிப்பட்ட நல்லவர்கள். அவன் தான் சம்ஸ்கிருதம் வாசிப்பவர் அந்தனர் அப்படின்னு சொல்லப்படாது. சத்துன்னு சொன்னது ஏன்னா நல்ல வழியில இருக்கிறவர்னு அர்த்தம். அவர் எப்படியாவது இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அந்தனரா இருக்கலாம், அந்நியனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், படிக்காதவர்கள்லாம் நாயன்மார்கள்லாம் எத்தனையோ பேர் பகவானையே தியானம் பண்ணினவாள்லாம் இருந்துருக்கேன். ஆகையால் அப்படி இல்லை. ஆனா இவைகள்லாம் ஓரளவுக்கு உபயோகப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனா அப்படி இருக்கிறவாளோட சங்கம் நமக்கு கிடைக்குமே ஆனால் அப்பதான் பகவான் பார்க்கிறாரா, உங்களுடைய புண்ணியத்தை எல்லாம் எடுத்து வெளியில விடுறாரு. உங்க மனசுலதான் புண்ணியம் இருக்கு, பாபம் இருக்கு. எப்ப ஒரு சத்சங்கம் வறுமையானால் அப்பொழுது புண்ணிய கர்மாவில முன்னால விடுற விட்டதுமே நமக்கு என்னாச்சு, அந்த சத்தோட சேர்க்கணும். சத்து சொன்ன வார்த்தை நமக்கு புரியுது, புரிஞ்சு மனசுக்கு பிடிக்கிறது. யாருக்கு எது அவனுடைய மனசுக்கு பிடிக்கிறதோ அவன் அந்த வழியில் ஈடுபடுவான். நீங்க ஒரு மனுஷன் பண்ணுங்கோ பண்ணுங்கோ நூறு தரம் சொல்லுங்கோ பண்ண மாட்டான். அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான அவன் மனசு உள் மனசு அவனை சொல்லணும், இதுதான் வழி. இதுபோல விஷ்ணுதாசன் நடக்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்ம மனசுல தோணிச்சுன்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சாலும் சரி, வேற எத்தனை கட்டங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு எட்டி இருந்தாலும் வருவான். அது அவனவனுக்காக தோணணும், வேற ஏதோ அட்டைஸ் பண்ணியோ அது பண்ணினாலும் ஒண்ணும் நடக்காது. அவனுடைய உள்ள இருக்கிற அந்தராத்மா அவரை சொல்லணும். அந்த அந்தராத்மா சொல்லும்படி யார் பண்றார் சார்? எங்க பரமேஸ்வரன் தான் பண்ற. அதனாலதான் அவருக்கு யமஹான்னு யமதூர் பகவானுடைய பெயர்களாம். யம சூரிய பிராஜாபத்ய வியூஹரஸ்மின் சமூகா அக்னேனே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் அப்படின்னு எங்களை மறுபடியும் மறுபடியும் இந்த சொர்க்க லோகத்துக்கு மற்ற லோகங்களுக்கு அழைச்சின்னு போகாதுங்க. எத்தனையோ பிறவைகள்ல போயிட்டு வந்து எல்லாம் ரொம்ப சுமப்பட்டிருக்கோம். ஆகையால் அது வேண்டாம், திரும்பி வராதான பிரம்ம லோகத்துக்கு அழைச்சின்னு போங்க அப்படிங்கிறான் ஒரு முமுட்சுவார். ஏன் அங்கே போனேனையானால் இனிமேல் மறுபடியும் இந்த பிறவை வேண்டாம் சுவாமி, எத்தனையோ பிறவை எடுத்தாச்சு, ஆணா பிறந்தாச்சு, பெண்ணா பிறந்தாச்சு, மனுஷனா பிறந்தாச்சு, மானா பிறந்தாச்சு, மாடா பிறந்தாச்சு, அப்பப்ப நமக்கு இதை விட அது பட்சத்தின்னு தோணும். ஆனா கடைசியில என்னடா ஆச்சுன்னா எல்லாத்துலயும் துன்பம் உண்டு. ஆகையால் துன்பம் இல்லாம நான் இருக்கணுமே ஆனால் பிரம்மலோகத்துக்கு போகணும், அங்கேயே இருக்கணும், அங்கே வேதாந்த சிரவணத்தை வாசிட்டு மோட்சத்தை அடையணும், இல்லை இங்கேயே சத்த காமிங்கும் ரெண்டிலும். சத்த காமிச்சுகளையானால் அந்த சத்தனுடைய அனுகிரகத்தினால இந்த ஜென்மாவிலேயே சிரமப்பட்டு வேதாந்த ஞானத்தினால மோட்சத்தை அடையலாம். ஆனா இந்த ஜென்மாவில ரொம்ப சிரமம். ஏன்னா நமக்கு பின்னாலேயே பிடிச்சு கீழே இழக்கிறதுக்கு நமக்கு பாபங்கள் இருக்கு. ஒண்ணு சரீரத்துல வியாதி, மனசுல ஆதி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களுடைய பொறாம, இவைகள்லாம் இந்த ஊர்ல இருக்க, இவைகள்லாம் பிரம்மலோகத்துல இல்ல. அதனால சாயா தபயோரிவ பிரம்மலோகே, பிரம்மலோகத்துல நீங்க உருவமே வேண்டாம். இஷ்டம் இருந்தா உருவத்தை எடுத்துக்கலாம், இல்ல உருவமே தெரிய வேண்டாம். உரிமை இல்லாமலேயே வெறும் மனசோடையே இருந்திருக்கலாம்னு அப்படிப்பட்டதான வசதி எல்லாம் பிரம்மலோகத்துல இருக்கு. அதோட மட்டுமல்ல அங்கே கேட்டதுமே ஆத்ம தத்துவம் வந்துடும், தெரிய ஆரம்பிக்கும். சாயாதபயோரிவ நிழல் வேற, அந்த வெளிச்சம் வேறன்னு எவ்வளவு கிளியரா தெரியறதோ அதே போலயே ஆத்மா அனாத்மா அவ்வளவு கிளியரா தெரியுமா பிரம்மலோகத்துல. அதனால்தான் பிரம்மலோகத்துக்கு போகணும்னு சொல்றான். அந்த மந்திரத்துல யம சூரிய பிராஜாபத்தியான்னு சொல்லிட்டோம், அப்படி யமன் ஆயா இவன் தான் புதாரணோபனிடத்துல அந்தர்யாமி அப்படிங்கிற பெயரோட ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருந்து கொண்டு அவளுக்கு தெரியாமலேயே உங்கக்குள்ள இருந்துட்டு நீங்க அவரை பார்க்க முடியாது. உங்கக்குள்ள இருந்துட்டு இருக்க, ஆனா நீங்க அவரை நோட் பண்ணல. நீங்க யார பார்த்துருக்க? வெளியில இருக்கிற பொருளை தான் பார்த்து கொண்டிருக்க. உங்களுடைய மனசானது வெளியில இழுக்கப்படுறது, ஆனா அவர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எண்ணிக்கை உங்க மனசானது இப்படி அப்படி சத்தை பார்க்கறதா, அப்பொழுது உங்க புண்ணியத்தை எல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பண்றது. ஆகையால் பரமாத்மாவுக்கு என்ன பேரு? யமஹான்னு பேரு. ஆகையால் பரமாத்மாவுடைய பெயர்கள் ஊர்ஜிதா அதீந்திர சங்கிரஹ சர்கோ திருதாத்மானியமோ யமஹா. அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது வேத்யோ வைத்திய சகா யோகி சத்ததா யோகி வீரஹா மாதவோ மதுஹு அதீந்திரியோ மகாபாக மகாமாயா மகோத்சாகோ மகாபலஹ. பகவானுக்கு வேத்தியன்னு பேர், அறியத்தக்கவர். உலகத்தில் எத்தனையோ பொருளை நம்ம அந்த ஊர் போகணும் சார், இந்த ஊர் போகணும் சார், அமெரிக்காவுக்கு போகணும் சார், ஜனங்களுக்கு என்னென்ன ஆசை தெரியுமோ, நான் இந்த ஊருக்கு போகணும், அங்கே ஊருக்கு போனால் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், கடைசியில் எல்லாம் பார்த்து வந்து போகிறோன்ட்டான். இந்த சவனாருங்கிற ஒரு மகர்ஷி அவருடைய ஆத்துக்காரை அழைச்சிட்டு 80 தினம் உலகம் முழுக்க சுற்றினார் பிளேனில். அதுக்கான அந்த அம்மா சொல்லிட்டேன், இந்த பிறவியில் எங்கேயும் அழைச்சின்னு போக வேண்டான்னுட்டார். அவ்வளவு சிரமம் தான், எத்தனை தினம் போறதுன்னு. கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த ஊர் போகணும், அந்த ஊர் போகணுங்கிற ஆசை. ஒரு 40 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர் அந்த ஊர் டூர்ல போகணும்னா வேண்டாம் சாருங்கிறான். அது வரைக்கும் அங்கே போனால் காசு கிடைக்குமே, புதை வருமே அப்படின்லாம் கவலைப்பட்டுன்னு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னடா வேண்டாம்னு சொல்றான். அதே விதமாகவே இவன் இங்கிருந்தூர் இருந்து போகணும்னு வேண்டாம், இதயத்துல கண்ணை மூடிட்டு பாருங்க, இப்பிறவியில நீங்க அவரை அடையலாம், அதற்கு இதுதான் வழிங்கிற அபிப்பிராயத்துல மானிட பிறவிய பத்தி சொன்னோம். மானிட பிறவியில அவன் பண்ண வேண்டியது என்ன, எதற்காக அவனுக்கனுடைய பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பிறவியை அந்த செயலை அவர் பண்றதுக்கு பகவான் என்னமா உதவுகிறார் நமக்கு. பகவான் உதவினால்தான் உங்களால முடியும். அதனால வேத்தியனாகவும் தான் இருக்கார், வைத்தியனாகவும் இருக்கார், சதா யோகியாகவும் இருக்கார். இப்படின்னு இந்த பிறவியில பரம்பொருளை அடைவதற்கு பகவான் என்னென்ன சகாயம் சாதாரண மனிதனுக்கு பண்ணுகிறார் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அடுத்த நாமாக்கள் இருக்க இத